அதிகாரபூர்வமான வீட்டிலே மாலை இருந்ததுக்கு மிக முன்பாகவே தங்கள் பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்த நீதியான முன்னோர்களுக்காக நான் நன்றியுடையவளாக இருக்கிறேன். ஈடா ஜேஸ்பர்சனும் ஜான் ஏ வீட்டனும் என் தாயின் பெற்றோர்கள். மெக்சிகோவின் கலோனியா ஜூவரஸ் சிக்குவாவின் ஒரு சிறிய சமுதாயத்தோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். வெட்டனின் பிள்ளைகள் அறிவுரை மூலமாகவும் தங்கள் பெற்றோரின் எடுத்துக்காட்டுகளை கவனிப்பதன் மூலம் கற்றுக் கொடுக்கப்பட்டார்கள். 1920 ஆரம்பத்தில் மெக்சிகோ மிக கஷ்டத்தில் இருந்தது. வன்முறையின் புரட்சி அப்போதுதான் முடிந்திருந்தது. பணப்புழக்கமே அங்கே குறைவாயிருந்தது. அவைகளின் அநேகம் வெள்ளி காசுகளாக இருந்தன. மக்கள் தங்கள் வியாபாரத்தை அநேகமாக பண்டமாற்றம் மூலமாகவும் சேவை மற்றும் மூலமாகவும் செய்து வந்தனர். கோடையின் முடிவில் ஒரு நாள் சில மாடுகளை வியாபாரம் செய்து முடித்துவிட்டு அதற்கான கிரயமாக வெள்ளி காசுகளாக 100 பிசோக்களுடன் ஜான் தாத்தா வீட்டுக்கு வந்தார். பிள்ளைகளின் வரப்போகிற பள்ளிக்கூட செலவு பயன்பட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஈடாவிடம் அந்த பணத்தை அவர் கொடுத்தார். அந்த பணத்திற்காக ஈடா மகா நன்றி செலுத்தினாள். ஆனால் கோடை முழுவதிலும் தசம பாகமாக எதையும் செலுத்தவில்லை என்பதை ஜானுக்கு அவள் நினைவுபடுத்தினாள். அவர்களுக்கு பணமாக எந்த வருவாயும் இல்லை என்றாலும் அவர்களின் கால்நடைகள் மாமிசத்தையும் முட்டைகளையும் பாலையும் கொடுத்திருந்ததை அவள் நினைப்படுத்தினாள். தங்களின் தசம பாகமாக பணத்தை ஆயரிடம் கொடுக்க வேண்டும் என ஜான் சொன்னார். பள்ளிக்கூடத்திற்கான பணம் செலவிற்கு பணம் மிகவும் உதவியாக இருக்குமே என ஜான் சிறிது கவலைப்பட்டார். ஆனால் அவர்கள் தசம பாகத்தை செலுத்த வேண்டும் என்பதை உடனே அவர் ஒப்புக்கொண்டார். தசம பாக அலுவலகத்திற்கு அவர்கள் பெரிய முட்டையாக சுமந்து சென்று ஆயரிடம் தசம பாகத்தை செலுத்தினார்கள். ஒரு சில நாட்கள் மலைகளில் வேட்டையாடவும் மீன் பிடிக்கவும் அநேக ஆட்களுடன் ஐக்கிய நாட்டிலிருந்து திரு ஹாரட் என்ற பெரிய பணக்காரரான ஒரு தொழிலதிபர் அடுத்த வாரம் அங்கே வரப்போவதாக அதன் பின் உடனடியாக அவருக்கு செய்தி வந்தது. கலோனியா ஜுரோசுக்கு பக்கத்தில் இரயில் நிலையத்தில் அவர்களை ஜான் தாத்தா சந்தித்தார். மூட்டைகளையும் முகாமிற்கு தேவையான பொருட்களையும் மலைகளுக்கு ஏற்றி கொண்டு போக சவாரி குதிரைகளும் தேவையான சரக்கு விலங்குகளும் அவரிடம் இருந்தது. ஆட்களை வழி நடத்துவதிலும் முகாமையும் அலங்கு விலங்குகளையும் பராமரிப்பதிலும் அடுத்த வாரம் செலவழித்தது. வாரத்தின் முடிவில் ஐக்கிய நாடுகளிலிருந்து திரும்பி போகும் ரயிலை பிடிக்க ரயில் நிலையத்திற்கு ஆட்கள் திரும்பினார்கள். அந்த நாளில் அவரது வேலைக்காக ஜானுக்கு அவர்கள் பணம் கொடுத்தார்கள். மற்ற செலவுகளை சந்திப்ப ஒரு பை நிறைய வெள்ளி பேசோ நாணயங்கள் கொடுக்கப்பட்டன. ஆட்களுக்கு பணம் கொடுத்த பின் மீதியுள்ள பயணத்தை திரு ஹார்டரிடம் ஜான் திருப்பி கொடுத்தார். எதுவும் மீதி இருக்காது என்று எதிர்பார்த்து அவர் வியப்புற்றார். நிச்சயமாக எல்லா செலவுகளுக்கும் பணம் செலுத்தியாயிற்றதா என அவர் ஜானிடம் கேட்டார். பயணத்திற்கு செலவான எல்லா பணத்தையும் கொடுத்ததாகவும் இது மீதியுள்ள தொகை என ஜான் பதிலளித்தார். ரயில் புறப்பட தயாரானது. திரு ஹாரட் போவதற்கு திரும்பி பின்னர் ஒரு பெரிய நாணய மூட்டையை ஜானிடம் தூக்கி போட்டார். உனது பிள்ளைகளுக்காக இதை வீட்டுக்கு எடுத்து போ. அந்த பையை ஜான் பிடித்து கொண்டு கலோனியல் ஜவர்ஸுக்கு போனார். இரவு உணவிற்கு பின் பயணத்தை பற்றிய கதைகளை கேட்க குடும்பமாக இந்த இரவு கூடிய போது பையை பற்றி ஜானுக்கு நினைவு வந்தது. அதை கொண்டு வந்து மேஜை மீது அதை வைத்தார். பையில் எவ்வளவு இருக்கிறதென தனக்கு தெரியாதென ஜான் சொன்னதால் வேடிக்கையாக மேஜையின் மீது நாணயங்கள் கொடுக்கப்பட்டன. அது பெரிய குவியலாக இருந்தது. நாணயங்கள் எண்ணப்பட்டது போது வெள்ளி காசுக்களாக சராசரியாக 100 பேசோக்கள் இருந்தன. திரு ஹாரட் அந்த பயணத்தை தீர்மானித்தது ஒரு மகத்தான ஆசீர்வாதமாக்கப்பட்டது. ஜானும் அவரது பிள்ளைகளும் நன்றாக சம்பாதித்தார்கள். ஆனால் மீதியான அந்த 100 பிசோக்களுக்கு போன வாரத்தில் செலுத்தப்பட்ட தசம பாகமாக தொகைக்கு சரிசமமாக இருந்தது. சிலருக்கு அது ஒரு ஒத்துயிருக்கும் செயலாக இருக்கலாம். ஆனால் தங்களின் தசம பாகத்தை உண்மையுள்ளவர்களை செலுத்துபவர்களுக்கு அவரது வாக்கு தத்துவத்தை நினைவித்து கூறுகிறார் என்று பாடகர் கர்த்தகரிடம் 19 வெயிட்டன் குடிந்ததற்கு தெளிவாகும். வேட்டையாடுவதற்கு மீன் பிடிப்பதற்கு மலைகளுக்கு போகிற ஒரு குதிரை சவாரியாக அது இருந்ததால் ஒரு குழந்தையாக அந்த கதை எனக்கு பிடித்திருந்தது. கட்டைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை அது போதிப்பதால் அது எனக்கு பிடித்திருந்தது. இந்த கதையிலிருந்து தசம பாகத்தை பற்றிய அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, இந்த சம்பவத்தில் தசம பாகம் செலுத்துவது பண வருவாய்க்கு சம்பந்தப்பட்டதல்ல என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். தங்களின் விலங்குகளிலிருந்து, தோட்டத்தின் விளைச்சலான கனிகளிலிருந்தும் காய்கறிகளிலிருந்தும் அவர்கள் நன்றாக வாழ்ந்து வந்ததால் முதல் பண வருவாயை தசம பாகம் செலுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வீட்டின் குடும்பத்தினர் தீர்மானித்தார்கள். தங்களின் ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் அர்த்தருக்கு கட்டளைப்பட்டவர்களாக உணர்ந்தார்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ? நீங்களோ என்ன வஞ்சிக்கிறீர்கள் என அவர் கேட்ட போது கர்த்தர் என்ன குறிப்பிடுகிறார் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. மக்கள் கேட்டார்கள், எதிலே உண்மை வஞ்சித்தோம்? மிகவும் கோபமாக கர்த்தர் பதிலளித்தார், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஆம் சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த கோடையில் ஜானும் இடா வேற்றனும் உணர்ந்ததைப் போல் கர்த்தருக்கு நாம் அனைவரும் கடனாளிகளே. தேவனை வஞ்சிப்பதில் நாமும் குற்றம் சுமத்தப்படாதிருப்போமாக. நாம் மேன்மையாயிருந்து கர்த்தருக்குள்ள கடனை செலுத்துவோமாக. அவர் கேட்பதெல்லாம் 10%. எனது தாத்தா பாட்டிகளின் குடும்பம் வருவாயின் ஏழ்மை நிலைமையை பொருட்படுத்தாமல் தாசமகத்தை செலுத்தியது நான் கவனித்த அடுத்த காரியம். கர்த்தரின் கட்டளைகளை பற்றி அவர்கள் அறிந்திருந்தார்கள். எல்லா தேவ வாக்கியங்களையும் தங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கவும் அவர்கள் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அவரது சகல மக்களிடமும் கர்த்தர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்மிடம் அதிகமாக இருந்தால் போதமில்லை, மற்றவர்களுக்கு செலவழித்து போக நம்மிடம் மீதி இருப்பதில் இருந்தல்ல. ஆனால் முற்காலத்தில் அவர் கட்டளையிட்டதை போல் நமது வருவாய் சிறிதாயிருந்தாலும் அதிகமாயிருந்தாலும் நமது வருவாயின் தலையீட்டுகளிலிருந்து தசம பாகத்தை செலுத்த அவர் நம்மிடம் எதிர்பார்த்திருக்கிறார். முதல் பாகம் பழங்களை காணிக்கையை செலுத்த தாமதிக்க வேண்டாம் என கர்த்தளையிட்டார். எந்த வருவாய் இருந்தாலும் அதை பெற்ற உடனே தசம பாகத்தை செலுத்துவது நேர்மையாக தசம பாகத்தை செலுத்துவதற்கான நிச்சயமான வழி என்பது எனது சொந்த அனுபவம். தசம பாகம் என்பது உண்மையில் பணத்திற்கு சம்பந்தப்பட்டதல்ல, அது விசுவாசத்தை கர்த்தரிடத்திலிருந்து விசுவாசத்தை சார்ந்தது என்பதை எனது வீட்டின் தாத்தா பாட்டிகளிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதங்களை அவர் வாக்களிக்கிறார். தங்களின் தசம பாகத்தை செலுத்துவதில் மகத்தான விசுவாசத்தை ஜான் இடாவேற்றினும் தெளிவாக காட்டினார்கள். நமது தசம பாகத்தை செலுத்துவதில் கர்த்தரிடம் நமது விசுவாசத்தை நாம் காட்டுவோமாக. முதலில் தசம பாகத்தை செலுத்துதல், நேர்மையாக அதை செலுத்துங்கள். தங்களின் சிறிய பணத்திலிருந்து அல்லது பிற வருவாயிலிருந்து தசம பாகத்தை செலுத்தும்படி நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பின்னர் நமது எடுத்துக்காட்டாகவும் கர்த்தரிடத்தில் அன்பையும் அவர்களுக்கு தெரிந்து கொள்வதால் தசம பாகம் சரிப்பதால் அவர்களை நம்முடன் அழைத்து போங்கள். எனது தாத்தா பாட்டியிலிருந்து வருகிற இந்த கதையை தவறாக புரிந்து கொள்ள ஒரு சாத்தியமாய் இருக்கிறது. பணத்தால் நாம் தசம பாகத்தை செலுத்தும் போது எப்போதும் கர்த்தர் நம்மை பணத்தால் ஆசீர்வதிப்பதென்று ஒருவர் முடிக்கு வரலாம். ஒரு குழந்தையாக நான் அப்படி சிந்திக்கலாம், அந்த வழியில் நதிப்பட அவசியமில்லை என நான் கற்றுக்கொண்டேன். தங்களின் தசம பாகத்தை செலுத்துவதற்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் அளிக்கிறார். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகட்டும், ஆசீர்வாதத்தை வழிக்கணுவேன். நேர்மையாக நாம் தசம பாகத்தை செலுத்தினால் வாழ்வதற்கு தேவையானவர்களுக்கு நமக்கு குறைவிக்கிறது. ஆனால் அவர் செலுத்துவதை வாக்களிக்கவில்லை. பணமும் வங்கி சேமிப்பும் அவரது விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் அல்ல. நமது குறைவான உலக பிரஞ்சமான ஆசீர்வாதங்களை வைத்து சமாளிக்க நம்ம ஞானத்தாலும் நமது 100% வருவாயை விட 90% வருவாயோட சிறப்பாக வாழ நம்மால் முடிகிற ஞானத்தோடும் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரின் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரியவை என்பதை நான் அறிந்து கொண்டேன். வழக்கமாக அவைகள் நமது குடும்பத்தோடும் நண்பர்களோடும் சுவிசேஷத்துடன் சார்ந்திருக்கிறது. குறிப்பாக திருமணத்திலும் பிள்ளைகளை வளர்க்கிற குடும்ப காரியங்களிலும் பரிசுத்த ஆவியின் ஊக்கத்திற்கும் வழிநடத்துதலுக்கும் ஒரு விசேஷத்த உணர்வின் ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பதாக தெரிகிறது. இத்தகைய ஆவிக்குரிய உணர்வு வீட்டில் ஒற்றுமை சமாதானத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நமக்கு உதவுகிறது. தசம பாகம் செலுத்துதல் விவாகரத்திற்கு ஒரு நேரத்தின காப்பீடாக இருக்கிறது என தலைவர் ஜேம்ஸ் ஹி ஃபாசட் சொன்னார். சகல காரியங்களிலும் அவரது கரத்தை அறிக்கை செய்வதற்கு தூண்டுகிற ஒரு கீழ்ப்படிதுள்ள சாந்தமுள்ள இருதயமுள்ளவர்களாக நன்றியுள்ள இருதமுள்ளவர்களாகவும் வளர்க்க தசம பாகம் செலுத்துவது நமக்கு உதவுகிறது. சசமபாகம் செலுத்துவதில் நம்மில் ஒரு தாராளத்தையும் மன்னிப்பின் இருதயத்தையும் கிறிஸ்துவின் தூய அன்பால் நிறைக்கப்பட்ட ஒரு தயாளத்தின் இருதயத்தையும் ஊக்குவிக்கிறது. கர்த்தரின் சித்திற்கு நம்மை தாழ்த்தி ஒரு கீழ்ப்படுதலான இதயத்துடன் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் ஆசீர்வதிக்கும் நாம் ஆர்வமுள்ளவாகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தங்கள் விசுவாசத்தை காண்பவளாகிய ஒழுங்காக தசம பாகம் செலுத்துவீர்கள். பலப்படுத்தவும் அவரது சுவேஷத்திலும் அவரது சபையிலும் உறுதியான உயிருள்ள சாட்சியை வளர்ப்பார்கள். எந்த வழியிலும் இயேசு கிறிஸ்துவின் தனது ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்களை நம்மேல் வர்ஷணிக்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.